தேவனை ருசித்து பாருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனை என் ஆண்டவரை ருசித்து பாருங்க. அவருடைய பிரசன்னத்தை நாம் ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், யோபின் புஸ்தகத்துக்கு முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்துல ஒரு மூன்று அதிகாரம் வாசித்து தான் ஒரு சில சம்பவம் அதில் புரியும். ஆனால் நான் சீக்கிரமாய் போறதுக்கா வேண்டி ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நம் சீக்கிரத்திலே கடந்து செல்லலாம். யோபு முதலாவது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பாருங்க, 8வது வசனத்தை பாருங்க. இன்றைக்கு செய்தியுடைய ஒரு தலைங்க உங்களுக்கு தேவை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஜெயித்து பிசாசை முறியடிங்க. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஜெயித்து சத்துருவை முறியடியுங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை, ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை இந்த நாளிலே பார்த்து நாம் கடந்து செல்லாம் நான் விரும்புகிறேன். 7வது 8வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 7வது 8வது வசனம்.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி அங்கு முலாவி அதில் சுட்டி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மாட்டனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
இங்கே ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் பதிந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் இது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை பகித்து பிரித்து பார்த்து செல்லுகிற இந்த நாளிலே நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 7வது வசனத்திலே என் ஆண்டவருடைய சமூகத்திலே பிசாசு போய் நிற்கிறான். சத்துரு போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று நிற்கிற பொழுது என் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார், நீ எங்க இருந்து வருகிறாய்? நீ எங்கப்பா இருந்து வருகிறாய் என்ற உடனே அவர் சொன்னார், உலகி என்ன செத்து வர்றேன், சுத்தி திரும்பி வர்றேன். அங்க இங்கிருந்து ஒரு திசையிலிருந்து இன்னும் ஒரு திசை மாறி நான் சுத்தி திரும்பி வருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு பிசாசு ஒரு பதிலை கொடுத்து விட்டு நிற்கிறான். அப்பொழுது அவன் உண்மையை சொல்லல. 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுன் மீது நீ உன் கண்ணை வைத்திருக்கிறாயா? இவன் வந்து நின்ற பொழுது தேவனுக்கு உண்மை சொல்லல. இவன் வந்து சொன்ன, நான் சுட்டு வார ஆண்டவர. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ வந்தது சரி, ஆனா யோபுன் மீது நீ கவனம் வைத்திருக்கிறது நான் அறிந்திருக்கிறேனே. பிசாசுடைய தேவனுடைய சமூகத்திலேயே பிசாசு பொய் சொல்ல துணிமான்னு சொல்லிச்சுன்னா உனக்கும் எனக்கும் அவன் பொய் சொல்லாம வேற என்னத்தை சொல்ல முடியும் இல்லையா? அவன் சொல்ற, ஆண்டவரே நான் உலகெல்லாம் சுத்தி வாரேப்பா, வந்து நிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி ஜோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதுமான மனுஷனவன். நல்ல ஒரு சாட்சி இல்லையா? இன்பமான சாட்சி இல்லையா? இப்படிப்பட்ட சாட்சி தேவனங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல வேண்டும். அது அடுத்த பிரச்சனை. ஆனா தேவன் சொன்னார், இப்ப ஆண்டவருடைய சாட்சியின் அவன் ஒரு நீதிமான். யோபு யாரு? உத்தமன். அவன் ஒரு நீதிமான், அவன் ஒரு சன்மார்க்கன். அவன் தவறானது எதுவும் செய்கிறவன் அல்ல. அப்படியானால் பிசாசு ஏன் யோபுவை சோதிக்க வேண்டும்? நாம எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நீதிமானுக்கு எதுவும் வராது. நான் நீதிமான், நான் என்ன ஆண்டவரை செய்தேன், நான் எதுவுமே செய்யலையே, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பொய் சொல்லுகிறது இல்லை. ஆனா எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? நான் உத்தமன், நான் சன்மார்க்கன், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன் ஆண்டவரே. ஆனா பிசாசு ஏன் என்னில கண்பிக்கணும்? யோபுன் மீது நீ கண் வைத்தாயோ? அவன் உத்தம புருஷன், அவன் தேவனுடைய மனுஷன், அவன் மீது பிசாசு கண் வைத்தான். எல்லாரும் கேட்கிற கேள்வியை யோபும் கேட்டிருப்பான்னு தெரியுமா, ஏன் இது எனக்கு ஏன் நடக்கணும், ஏன் இப்படி எனக்கு வரணும், ஏன் இது எனக்கு இப்படி வரணும் என்று சொல்லி யோபும் கேட்கலாம் இல்லையா? அப்படி அங்காள நீங்க பாட்டுச்சுன்னா 9வது 10வது வாசிங்க. அப்படியே
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து?
அப்படி ஒன்று அப்படி இருக்கு. இப்ப தேவன் முதல் கொடுத்த சாட்சிக்கு அவன் பதில் கொடுக்க நான் எப்படி தெரியுமா? தேவன் தானாகுமா, யோபு தானாகுமா உமக்கு பயந்து நடக்கிறான், யோபு உமக்கு சாட்சியாக இருக்கிறான், தன்னுடைய சுயத்திலேயே அவன் அப்படி இருக்கிறானா? இல்லையே. அடுத்த வசனத்தை வாசிங்க.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று.
ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு பிசாசு சொல்ற, ஆண்டவர் நீர் ஜோபுவை சுத்தி வேலி அடைக்கவில்லையோ? ஜோபுக்கு நீங்க என்ன செய்து வைத்திருக்கீங்க? ஆண்டவர நீங்க அவனை சுத்தி என்ன செய்திருக்கீங்க? வேலி அடைத்திருக்கிறீங்க. அதனாலதான் அவன் உத்தமனாய், சன்மார்க்கனாய், நீதியுள்ளவனாய், பொய் சொல்லாதவனாய், தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்கிறான். ஏன் நீங்க அவனை பாதுகாக்கிறீங்க? ஆண்டவர நீங்க அவனை சுத்தி ஒரு வேலை எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர அதனாலதான் ஜோபு இன்றைக்கு உத்தமனாய் நிற்கிறான். நீர் ஜோபுவை ஒருக்காமுடைய கையை நீட்டி தொடும், அப்பொழுது பார்ப்போம். இதான் கதை எங்க நடக்கிறது இல்லையா? சொல்ற ஆண்டவர நீர் அவனை உடைய கரத்தை நீட்டி தொடும் ஆண்டவர, அப்பொழுது நான் பார்ப்போம் அவனுடைய உத்தமத்துல அவன் நிக்கிறானா இல்லையான்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னா சரி சரி, நீ சொல்லுகிறபடி அவனுடைய வேலையை நான் என்ன செய்கிறேன், எடுத்து போடுறேன். அவனை சுட்டி நான் அழைத்திருக்கேன் பாரு, அந்த வேலை அதை நான் எடுத்து போடுகிறேன் அவனுடைய கரத்தில் என்று சொன்ன உடனே விசாசு போய் ஜோபுவை நாம் சோதிக்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? யோபுக்கு முதலாவது நடந்த இதுல ரெண்டு விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று முதலாவது அதிகாரத்துல, ரெண்டாவது இரண்டாவது அதிகாரத்துல இருக்கிறது. முதலாவது அதிகாரத்துல நடந்த சோதனை என்ன தெரியுமா? அவனுக்கு நடந்த சோதனை என்ன தெரியுமா? பொருளாதாரமான ரீதியிலே, பொருளாதாரமான ரீதியிலே அவனுக்கு முதலாவது சோதனை, அதோட சேர்த்து உணர்வு பூர்வமான ஒரு சோதனை. அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்து விட்டார்கள்? மறித்து போயிட்டாங்க. ஒரே நாள்ல என்ன ஒன்றுக்கு பின்னால ஒன்று வந்து அவனுடைய பொருளாதாரத்தையும் எடுத்து அவனுடைய நம்பிக்கை இருந்த பிள்ளைகளையும் எடுத்து என்ன செய்து விட்டான்? பிசாசு அடிச்சுட்டு போயிட்டான். எப்ப தேவன் அவருடைய கரத்தை அவளை விட்டு எடுத்ததும் பிற்பாடு, அவருடைய கரத்தை எடுத்ததும் பிற்பாடு அவன் என்ன செய்துட்டான்? பிசாசு யோபுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் ஆசீர்வதித்த ஆடு மாடுகள் சகலத்தையும் என்ன செய்துட்டான்? கொண்டு போயிட்டான். பிசாசுடைய வேலை. இப்ப பிசாசு என்ன தெரியுமா சோதிக்கிறான்? இவன் இன்னும் உத்தமத்தில் நிக்கிறானோ, இன்னும் இவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறானோ என்பதுதான் பிசாசுடைய சோதனைக்கு பதில் இல்லையா? என்ன, அவன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறானோ? அதுக்கு பிறகு நீங்க பாக்கீங்கன்னா இருபதாவது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றாரு? ஜோபு. எப்ப சொல்றாரு? பிசாசுடைய சோதனைக்கு உட்படுத்ததுக்கு பிற்பாடு சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், அப்பா கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு என்ன? ஸ்தோத்திரம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு உன்னையும் என்னையும் சுட்டி தேவனுடைய கரம் ஒரு வேலியை போட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போடாத. இன்றைக்கு உன்னையும் என்னையும் சுத்தி தேவன் அவருடைய கரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதில் அச்சம் கிடையாது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா தேவன் அவருடைய கரத்தை எடுப்பாரே ஆனால் உன்னுடைய உத்தமம் எவ்வளவுக்கு இருக்கிறது? தேவன் அவருடைய கரத்தை உன்னை விட்டு எடுப்பாரே ஆனால் உன்னுடைய உத்தமம், உன்னுடைய நீதி, தேவனுக்கு பயப்படுகிற பயம்
எவ்வளவுக்கு இருக்கிறது.
யோபு சொன்னார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா, நாம் சொல்ல முடியுமா, தேவன் அவருடைய கரத்தை எடுத்ததுக்கு பிற்பாடு பிசாசு பிச்சு போட்டுருவான் நம்மள. பிசாசு என்ன செய்வான், ஆளை போட்டு உருட்டி எடுத்துருவான் இல்லையா. ஆனா அதன் மத்தியிலையும் என்னுடைய உத்தமம், என் உண்மை, என்னுடைய விசுவாசம், தேவன் மீது இருக்கிற அன்பு, அதன் பிற்பாடும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா.
இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே மரித்தபொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே.
ஆனா அவரும் அங்கே என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய காரியத்திலே அவர் ஜெயித்தார்.
இயேசு என்ன செய்தார், அவருக்கு கொடுத்த அந்த காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்தார், ஜெயித்தார். ஆனாலும் அங்கே என்ன நடந்தது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு தடவை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் வந்தார்.
அப்படி வந்தும் அவர் அவருடைய உத்தமத்தை விட்டு தளரவே இல்லை.
யோபி என்ன செய்கிறார், அதே காரியத்தை செய்கிறார் இல்லையா.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பாடமாக்குங்க. நான் பார்க்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒரு சில முக்கியமான வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை உங்களுடைய இல்லத்திலே வைத்துக் கொள்ளுங்க. இந்த சம்பவத்தில், இந்த முதலாவது அதிகாரத்தில் நீங்க வைத்திருக்க வேண்டிய வார்த்தைன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு அநேக சோதனைகளை போடுகிறான் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போதிச்சா அதுல சுத்த போயிருக்கிறது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது, ஆனா அதுக்கு பதில் ஏசு என்றதுல மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. ஆயினால இங்கே இந்த அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்தார்,
என்ன இருக்கிறது ஆனால் நீ பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க விட்டா என்று சொல்லி சொன்னா பிசாசு ஜெயம் கொள்ளுகிறான்.
ஆனா அந்த பிரச்சனையை நீ ஜெயிப்பா என்று சொல்லி சொன்னா
பிசாசு நீ பக்கடிக்கிறாய். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்,
நம்முடைய வாழ்க்கையிலே உன்னோட வாழ்க்கையிலே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. இந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஏன் பிரச்சனை வர வேண்டும், தேவனே சாட்சி கொடுக்கிறார். எங்க, பரலோகத்தில் வச்சு, பூமி இல்ல பரலோகத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இவனை போல ஒரு உத்தமன் கிடையாது, நான் பூமியில கண்டதே இல்லை. அவனுக்கே சோதனை சொல்லி சொன்னா உனக்கும் எனக்கும் என்ன,
இன்னைக்கு முக்கியமான கேள்வி, பிரச்சனை எங்களை மேற்கொள்ளுகிறதா இல்ல நாங்க பிரச்சனையை மேற்கொள்ளுகிறோம்.
பிரச்சனை எங்களை மேற்கொண்டா பிசாசு ஜெயம் கொள்ளுகிறார். பிரச்சனை நீயும் நான் மேற்கொள்ளுமா இருந்தா
பிசாசை நாம் என்ன செய்கிறோம், வெட்கத்துக்கு உட்படுத்துகிறோம்,
துக்கத்துக்கு உட்படுத்துகிறோம்.
பிசாசை ஜெயிக்கிறது நிமித்தமா
என்ன நடந்தது, நமக்கும் பொருளாதார ரீதியிலே அநேக பிரச்சனை இருக்கு, குடும்ப ரீதியிலே அநேக பிரச்சனை இருக்கிறது.
ஆமா, என்ன செய்கிறோம்,
நாம என்ன செய்கிறோம்.
தேவனுடைய கரம் நம்மளை விட்டு அகலுகிறதுக்கு முன்பாகவே நாம இப்படி சொல்லிச்சுனா தேவனுடைய கரம் நம்மளை விட்டு அகந்தா எப்படி இருக்கும். எப்படி இருக்கு? அந்த குயவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே குயவனுடைய ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா? அதிலே சொன்னேன், அந்த மண் குயவனுடைய கையில இருந்து வெளியே போனாலும் மண்ணுக்குத்தான் ஆபத்து. அதே நேரத்தில் அந்த மண்ணை விட்டு இந்த குயவன் தன்னுடைய கையை எடுத்தாலும் அந்த மண்ணுக்குத்தான் ஆபத்து. ஆண்டவர் கரத்தை எடுப்பாரே, ஆனால் பிசாசு நம்மளை என்ன செய்கிறான்? சூழ்ந்து கொள்ளுகிறான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை சுட்டி திரிகிறான். ஏன் சுட்டி திரிகிறான் தெரியுமா? ஆண்டவர் வேலையடைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளை வேலையடித்து வைத்திருக்கிறது நிமித்தமாக பிசாசு நம்மளை பட்சிக்க முடியல. ஆனா வேலை எடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னா பிசாசு நம்மளை போட்டுருவான். பாருங்க, பேதுரு காண்டுச்சுனா உன்ன சுடகளை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு பிசாசு எனக்கு அனுமதி பெற்றிருக்கிறான். அவன்கிட்ட வர்றான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உண்ட வாழ்க்கையிலே சில வேலைகளிலே தேவனிடத்தில் இருந்து சில அனுமதிகள் பெறப்படலாம். உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்லா இருக்கிறது, நாளைக்கு வாழ்க்கை நீ நினைக்கிறது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீ அறிந்து கொள், ஒன்றை நீ நன்கு புரிந்து கொள், உனக்கு வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கேட்காது. உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கேட்காத. ஏன்னு சொல்லிச்சுன்னா தேவனிடத்தில் இருந்து சில அனுமதிகள் புறப்படுகிறது என்பதை மறந்து விடாது. தேவனிடத்தில் இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து சில அனுமதிகள் புறப்படுகிறது. அது உன் வாழ்க்கையை பிடிக்கும் பொழுது, அது உன் வாழ்க்கையை பிடிக்கும் பொழுது தேவன் எங்கே என்று கேட்கிற கேள்விக்குள்ளே நீ கடந்து சொல்லலாம் இல்லையா? ஆனா அந்த இடத்துல ஜெயம் கொள்ளுகிறதுக்கு தவறி விடாது. அந்த இடத்திலே ஜெயத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தயங்கிறாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா பிசாசு ஜெயம் கொண்டுருவான். பிசாசு என்ன செய்திருவான்? ஜெயம் கொண்டுருவான். நான் நம்புறேன் இந்த சம்பவத்துல என் ஆண்டவர் யோபு ஒரு லீக்க விட்டு இந்த பிரச்சனையில தோத்திருந்தா என் ஆண்டவர் பிசாசுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றிருப்பார் இல்லையா? ஆண்டவர் சவால் விட்டு தான், அப்படியா எடுக்கிற வேலையை போய் செய்யறத செய்து பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டார். மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய இன்னைக்கு நம்முடைய சொத்து, நம்முடைய அது இது நம்மளை விட்டு விலகிட்டு சொல்லிச்சுன்னா நம்ம எவ்வளவுக்கு நம்முடைய உத்தமத்தில் இருக்கிறோம்? எதிர்பார்க்க முடியாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதுகிற பொழுது எவ்வளவுக்கு நாம் உத்தமத்தில் நிற்கிறோம்? பிசாசின் கரத்திலே நம்மளை கொடுத்து விட்டு போதுமான வேணாம் இது காணும் என்று சொல்லி நம்மளை ஒழித்துக் கொள்ளுகிறோமா? சோர்ந்து நம்முடைய கால்களை தள்ளாட விட்டு நாம போயிருமா? நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையின் மத்தியிலேதான் நாம் யார் என்பதை புரிய வைக்கிறது. உபத்திரவத்தின் மத்தியிலேதான் தேவ பிள்ளைக்கும் தேவ பிள்ளை இல்லாதவனுக்கும் மத்தியில இருக்கிற வித்தியாசத்தை காண முடியும். உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு கேள்வி கேட்காது. ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா? பரிதாபம் என்ன தெரியுமா? இந்த நாள் கிறிஸ்தவ லோகம் வசனத்தை விட்டு எங்கேயோ போயிட்டு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்தியருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டு வை, ஒரு காரியம் வந்துட்டு, இங்க இருக்கிற எல்லாரையும் நான் உங்களை இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு பதில் தருவீங்க. எப்படி தெரியுமா? அவர் ஏதோ பாவம் செய்திருக்க, அவர் ஏதோ அநியாயம் செய்திருக்க, அவர் ஏதோ தவறுதலா தேவனுக்கு முன்பாக நடந்துட்டார், ஏதோ அந்த பிரச்சனை இருக்கணும், அதனாலதான் அப்படி என்று சொல்லிச்சுன்னா நான் கேட்கிறேன், இந்த யோபு எங்க பிரச்சனைக்குள்ளே போனான்? யோபு எங்க தவறிட்டான்? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே நடந்து கொண்டு இருக்கிற போராட்டங்களுக்கு நாம பதில் கொடுக்கிறோம். இங்க பரிதாபத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா? ஏன் தேவனை விட்டு விலகிறது? அவருக்கு சொன்ன இல்லையா, குற்றம் சாட்டுகிற பொழுது நாம தேவனை விட்டு விலகிறதுக்கு அது ஒரு படியா இருக்கு.
வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவன் தேவனுக்கு முன்பாக உத்தம புருஷன்,
ஆனா என்ன நடந்தது? பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. தேவனுக்கும் தெரியும் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை நடக்கிறதுன்னு சொல்லி, பிசாசு அவனை சோதிக்கிறான்னு சொல்லி தெரியும். ஆனா விசுவாசிகள், தேவ மனுஷர்கள், தேவ புருஷர்கள், மனவாட்டி சபை என்ன நினைக்கிறது? அவன் ஏதோ செய்துட்டான், அவன் ஏதோ செய்திருக்கணும். சும்மா தேவன் சோதிக்கிறாரா? சும்மா தேவன் சொல்ற பிசாசுக்கும் உன்னை சோதிப்பதற்கு காரணம் தேவையில்லை. நீ பாபத்தில் விழுந்தாத்தான் உன்னை பிசாசு சோதிப்பான் என்பதற்கு இந்த இடத்துல நான் எதுவும் காணவும் முடியல. தேவனும் உன்னை சோதிப்பதற்கு ஒரு காரணத்தை அங்கே அவர் காட்டல. உன்னோட வருகிற, உன்னோட வாழ்க்கையிலே வருகிற சோதனையிலே ஜெயங்கொள், ஜெயங்கொள். மற்றவனுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையை ஜெயங்கொள்ளாத படிக்கு கிறிஸ்தவராகி நீங்கள் கவனமாயிருங்க. கிறிஸ்தவராகி நீங்கள் கவனமாயிருங்க. ஏன் தெரியுமா? யோபுனுடைய நல்ல அங்கே பின்னுக்கு நீங்க வாசிட்டு போனீங்கன்னா, அவங்களோட நண்பர்கள் வந்தாங்க. நல்ல நண்பர்கள் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஏன் தெரியுமா? யோபுவை கண்டு அவங்கள ஏழு நாள் நினைக்கிறேன், ஏழு நாளோ எட்டு நாளோ தெரியல, நான் வாசிட்டு மறந்துட்டேன். ஏழு நாள் வரைக்கும் அவங்களும் ஒரு வார்த்தை பேசாங்க. நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கை பூராக இப்படியே இருங்க. இந்த பிரதருடைய வாழ்க்கையில பிரச்சனை குமரிக்கொண்டிருந்தா உங்க வாழ்க்கை முழுத்துல நீங்க வாய மூடிட்டே இருங்க. இந்த நண்பர்கள் எடுத்துக்கொண்ட இந்த இந்த உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு பிரச்சனை வந்தவனுடைய இதயம் எப்படி இருக்குது? இவங்க தூரத்தை வரைக்கே யோபுவை கண்டு அவங்களே மன உடைஞ்சிட்டாங்க. யோபு இருந்த நிலைமையை பார்த்து தூரத்துல வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அடைஞ்சிட்டாங்க. வந்து ஒரு வார்த்தையும் பேசல, சாப்பிடாம அவரும் யோபுவோடு சேர்ந்து நிலத்துல, அவரும் அப்ப இருந்திருப்பார் நம்புற நிலத்துல, இவரும் என்ன செய்யறாரு? அப்படியே உட்கார்ந்து அந்த நண்பர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான், ஒன்றும் பேசாம இருந்தார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நல்ல தமிழ்ல சொன்னா, எரிகிற நெருப்புல எண்ணெய ஊத்து. நல்ல தமிழ்ல சொன்னா இப்படித்தான் சொன்னாங்க, எரிகிற எண்ணெயில, எரிகிற விளக்கில, நெருப்புல என்ன செய்யறோம்? ஊத்துறது. ஆனா அந்த பிரச்சனைக்கும் நான் சொல்லுகிற, நான் தீர்க்கிற நியாயத்திற்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. ஆனா இங்க என்ன நடக்கிறது? முடியும் பொழுது அந்த அதிகாரம் முடிவில் சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ முதலாவது பிரச்சனையில என்ன செய்துட்டான்? ஜெயித்துட்டான். முதல் போட்ட கேஸ், பிசாசு போட்ட கேஸ்ல உறவு, பிள்ளைகள், பொருளாதாரத்தில் என்ன நடந்தது? பிசாசு ஒரு வலையை போட்டான். அதுல இருந்து எழும்பி வந்து சொன்னா, என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். யாராவது சொல்லி இருக்கீங்களா? இல்ல, பத்து ரூபாய் தொலைஞ்சிட்டு ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம் யாராவது சொல்லி இருக்கீங்களா? இல்ல. என்ன பிரச்சனை தெரியுமா? நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? பத்து ரூபாய் தொலைஞ்சிட்டு சொல்லிச்சுன்னா, ஐயோயோ, ரெண்டு மணி தியானம் வேலை செய்தனே, பத்து ரூபாய் போயிட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவா. உன் பத்து ரூபாய் தொலைகிறது தேவனுக்கு தெரியாம தொலையாது. அப்படி துளைஞ்சாலும் அந்த பத்து ரூபாய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் இல்லையா? நீங்க ஏழைகளுக்கும் கொடுக்க மாட்டீங்க. அந்த துளைஞ்சி அந்த காசு போய் அந்த ஏழை எடுத்து சாப்பிடறதுக்கும் விட மாட்டீங்க இல்லையா? ரெண்டும் கேஸ் தான் இல்லையா? நான் நம்புறது அப்படித்தான். என்கிட்ட ஒரு பத்து ரூபாய் தொலைஞ்சிருந்துச்சுன்னா அது எங்கேயாவது ஒருத்தனுக்கு தேவையானிட்ட போய் கிடைக்கும், அதை அவன் எடுத்து சாப்பிடுவான்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவருக்கு தெரியாம இந்த பத்து ரூபாய் துளையாது. ஏன் துளையுதுன்னு சொல்லி நாம கொடுக்காதனால துளையுது. ஒரு இலங்கையிலிருந்து வந்த ஒரு மனுஷன் சொன்னது ஞாபகம் இருக்குது எனக்கு, தெரியல யாரும். யுத்த காலத்துல
பசி ஆகாரம் இல்லாத நேரத்துல ஒரு 100 ரூபாய் நோட்டோ ஏதோ வந்து நெஞ்சில கடகடன்னு அடிச்சுட்டு இருந்தா அதை எடுத்து எடுத்து பாத்திரத்துல அது 100 ரூபான்னு சொல்லு. நான் கேக்குறேன், அந்த துளைச்சவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த மனுஷன் சாப்பிடாம வழியாம எனக்கு தெரியாது எப்ப ஆறு என்னன்னு சொல்லி, ஆனா எனக்கு இப்பதான் அந்த அந்த மனுஷன் கடகடண்டி அடிச்ச அந்த அந்த பேப்பர் தன்னுடைய உள்ளத்துல அடிச்சது என்று சொல்றது இப்பதான் ஞாபகம் வருது இல்லையா? அந்த காசு அந்த தொலைச்ச மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, அந்த மனுஷன் எவ்வளவு பாக்கியம் பட்டவன் தெரியுமா? அவன் சவிச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போயிருக்கவே போயிருக்காரு. 10 ரூபாய் தோட்டு, 10 ரூபாய் போடுறதே 10 ரூபா, தொலைக்கிறதே 10 ரூபா. அதுக்கு ஒரு பெரிய இது என்ன, அந்த 100 ரூபா நீங்க தொலைச்சிங்கன்னு சொல்லி பெரிய இது என்ன, அது வீட்டுக்கு தொலைச்சா தேடி எடுங்க, ரோட்ல தொலைச்சா விட்டுருங்க. வீட்டுக்கு ஒருத்தன் வந்து எடுக்க மாட்டான், ரோட்ல தொலைச்சா அவன் எடுப்பான் இல்லையா? வீட்டுல தொலைச்சா தேடி எடுங்க, தாராளமா தேடி எடுங்க இல்லையா? சிலர் பொறுத்தனையும் செய்யறாங்க, இது எடுத்தா உங்க அது தருவேன்னு சொல்லி கடைசியா இது எடுத்தோடனே அதுவும் போய் இதுக்கும் போயிரு இல்லையா, எல்லாமே போச்சு சாமி இல்லையா? அவன் யோபு சொன்னா என்ன சொன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர்தானே இது தந்தனி, நீர்தானே இந்த வாழ வச்சிருக்கு, நீர்தானே எனக்கு பிள்ளைகளை தந்தீர், நீர்தானே எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தீர், நீர் தந்தீர், நீர் எடுத்தீர், உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், எப்படி யோபுக்கு தெரியும் ஆண்டவர் தான் இதை எடுத்தார்னு? எப்படி தெரியும் யோபுக்கு இது ஆண்டவர் தான் செய்தார்னு சொல்லு? ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியாம தலைமுடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது, தேவன் உள்ள கையிலே வரைந்திருக்கிறார். அப்ப யோபுக்கு ஏயா இப்படி போய் சொல்றேன், தலைமையில் எண்ணப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்க, உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க, உன்ன நினைவாக இருக்கிறேன்னு சொன்னீங்க, தாயின் கற்பத்துல தெரிஞ்சு கொண்டேன்றீங்க, இப்ப பார்த்தா எல்லாம் அள்ளிட்டு போறீரே என்று அவன் சரியான பதில் சொன்னாங்க. கத்தர் கொடுத்தான், கத்தர் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவனுக்கு தெரியாம நடக்கான், உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவனுடைய கரமதுல இருக்கும், ஆனா நீ ஜெயம் கொள்ள வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதிலே நீ மாத்திரம்தான் ஜெயம் கொள்ள முடியும். அதை நீ எடுத்துட்டான்னு சொல்லிச்சுன்னா பிசாசுக்கு தோல்வி, பிசாசுக்கு தோல்வி. இரண்டாவது பிரச்சனையை வாசிப்போமா? இரண்டாவது இப்ப அப்படியே இதுல முதலாவது வசனத்திலே இந்த மூன்றாவது வசனம் வரையும் பாத்தீங்களா? வாசிக்காதீங்க, பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப இந்த முதலாவது சோதனையில என்ன நடந்துட்டு, பிசாசு தோத்துட்டான், பிசாசு என்ன செய்தான், தோத்துட்டான், அங்க ஜெயிப்பதே இல்ல, திரும்ப போறான் தேவனுடைய சமூகத்துக்கு. திரும்ப போய் சொன்னா இங்க பாரு மாண்டவர, உங்களுடைய மனுஷன் அந்த அந்த உத்தமன் இருக்கான் பாருங்க, நல்ல உத்தமன், அவன் என்ன செய்வான் தெரியுமா? உயிரை பிடிக்க போனா என்ன செய்யறான்? சாமான்கள் எல்லாரும் விட்டு உயிருக்கா வண்டி மனுஷன் எதையும் கொடுப்பான். அதனால உயிருக்கா வண்டி மனுஷன் என்ன செய்யறான்? எதையும் கொடுக்கறான், சொத்தோ பத்தோ புள்ளியோ புள்ள கொடுக்க மாட்டேங்க. ஆனா அவனுடைய பதில் எப்படி இருக்கு தெரியுமா? அவனை அவனுடைய சரீரத்துல நான் தொடணும், அப்படித்தான் அங்க வசனம் போகுது இல்லையா? அவனை நான் தொடணும். ஆண்டவர் சொன்னாரு, சரி முதல் டெஸ்ட்ல நீ ஃபெயில் ஆயிட்ட, எங்க பொருளாதாரத்திலையும் பிள்ளைகள் உறவு தன்மையிலையும் நீ என்ன ஆயிட்ட, யோபோடு போய் சோதித்து தோத்துட்டாய். இப்ப ரெண்டாவது வந்து சொல்ற ஆண்டவரே, நீர் அப்படியே அவனை தருவீர்னு சொல்லி சொன்னா அவனை நான் தொடக்கூடிய அளவுக்கு தருவீர்னு சொல்லி சொன்னா பாப்பம் சொல்லி அடுத்த சவால் விட்டுட்டு நாலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான்.
கொடுத்து விடுவான் என்ன, தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எதையும் மனுஷன் என்ன செய்வான், கொடுத்து விடுவான். ஆனா ஜீவன் சொல்லைக்கு மாத்திரம் தயங்குவான். அப்ப பாப்போம் அவன் உத்தமத்துல நிக்கிறானா என்றதான் எழ போது வாசி.
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாமலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
இரண்டாவது பிரச்சனை, இரண்டாவது சோதனை வருது. என்ன வருது? ஆண்டவர்ட்ட கேட்டான்னா அவன் எலும்புல தொடணும், அவன் தோல்ல தொடணும் ஆண்டவர். அப்ப பார்ப்போம் யோபு எவ்வளவுக்கு உத்தமத்துல நிக்கிறான்னு சொல்லு. ஆண்டவர் என்ன செஞ்ச பாரு, யோபு இப்பொழுது உன் கையிலே, பிசாசுடைய கையிலே உட்படுத்தப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனை வரும். நான் திரும்பவும் சொல்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை மூவுகிற பொழுது கவனமாயிருக்க, கவனமாயிருக்க, கவனமாயிருக்க. கண்ட மாதிரி கண்ட மாதிரி கதையாதீங்க. அடுத்த வார்த்தை சொன்னா உங்களுக்கு ஏன்னு பேரு கண்ட மாதிரி கதையாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப அந்த மனுஷன் யாருடைய கரத்தில கொடுக்கப்பட்டது? ஐயா, இவ்வளவு நாளும் அந்த மனுஷன் எங்க இருந்தா? தேவனுடைய கரத்தினிலே, தேவனுடைய கரத்தினாலே வேலி அடைக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பான இடத்துல அவன் இருந்தான். இப்பொழுது ஒரே நாள்ல என்ன நடக்கிறது? இருந்ததை இழந்து பிசாசுடைய கரத்தினிலே யோபு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறான். பிசாசுக்கு இவ்வளவு காலமும் பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், இவனைப் போல ஒருவனும் இல்லேண்டு இவ்வளவு காலம் வைத்திருந்த கோப தாவம் எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்குது? யோபுல தீத்து கட்டுறான் பாருங்க. யோபு இப்ப யாருடைய கருத்துல இருக்க? ஆண்டவரே, ஆண்டத்தில் இருக்க ஆண்டவரே, உன் உள்ளங்கையில இல்லையா இருப்பேன் சொன்னீர். ஆனா போய் போய் இந்த பிசாசுட கையில கொடுத்தீரு. நான் என்னையா செய்தேன்? நான் ஒன்றுமே செய்யலையே. யோபு சொன்ன, யோபு அவன் கரத்துல கொடுக்கப்பட்ட பொழுது என்ன பெரிய பரு உள்ள ஒரு வாதிப்பால அவன் வாதிக்கப்பட்டான். உள்ளங்கால் வரைக்கும் பரு. எங்க? உள்ளங்கால் வரைக்கும் பரு. அவன் இருந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற பொழுது என்ன ஆலோசனைகள், அருமையான ஆலோசனைகள் வந்து கொட்டது இல்லையா? என்ன வருது? என்ன ஆலோசனைகள் வருது? ரொம்ப அவசித்து வாசி.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார்.
தேவனை தூசித்து ஜீவனை விடும், எனக்கு புரியல. நீ தேவனை தூசித்துட்டு இரண்டு சொல்லியிருந்தா பரவாயில்லை, தேவனை தூசித்து ஜீவனை விடும். மனைவி வந்து கொடுக்கிற என்ன தெரியுமா? யோ, இவ்வளவு காலமும் உத்தமத்துல நின்றேன், என்ன வந்தது? இந்த மனைவியை போலதான் இன்றைக்கு இங்க எல்லாம் கிடைக்கிறது. விளங்குதா என்ன சொல்றேன்? இந்த மனைவியை பின்பற்றாங்க, ஆனா அந்த நண்பர்களை பின்பற்றாங்க. இந்த மனைவியை பின்பற்றாங்க. என்ன? ஏயா, இத்தனை வருஷமா உத்தமத்துல இருந்தீரே, ஏன் உனக்கு இப்படி நடக்கணும்? ஏயா, நீ நல்லா தானே வாழ்ந்த, ஏன் உன் வாழ்க்கையில சோதனை வரணும்? நீ ஏதோ செய்துட்ட, நீ ஏதோ நடத்திட்ட, நீ ஏதோ தேவனுக்கு விரோதமா செய்திருக்கிறாய். கதைக்கிறவங்க எல்லாம் பெரிய தர்ம கர்த்தாக்கள் மாதிரி இல்லையா? அவன் சொல்றான், ஜீவனை விடுப்பா, ஜீவனை விடும். உத்தமத்திலே அனுக்கிறீர், இத்தனை வருஷ காலம் நின்றீர், என்ன நடந்தது? தேவனை தூசி. எப்ப பிசாசு தூசிக்கிட்டாலும் பரவாயில்லை, பிசாசு ஏதாவது சொல்லணும், தேவனை தூசிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவன் உள்ளத்துல ஒரு தைரியம் இருந்துக்கு. அதுக்கு பத்தாவது வசனத்துல யோபு அருமையான பதிவு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறான். தேவன் உனக்கு நன்மை செய்கிற பொழுது,
தேவனை வாழ வைத்தபடி ஐயா 12 வருஷம் 20 வருஷமாக தேவனோடு இருக்கிறோம், நல்லாக வாழுகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரசிக்கிறோம். ஆனால் ஒரு தடவை நம்மளை பிரச்சினை சூழுகிற பொழுது, இந்த 10 வருஷம் தேவன் ஆசீர்வதித்ததுக்காவது ஒரு நன்றியா இருக்க வேண்டும். பைத்தியக்காரர் போல பேசாதீங்க, பைத்தியக்காரர் போல. மனைவி எப்படி அவனுக்கு முன்னால் அவனுடைய மனைவி பைத்தியக்காரி போல தெரிஞ்சாங்க. தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா? தீமையை பெறக்கூடாதா? இன்னைக்கு தீமை பெறுவதற்கு ஒருத்தருக்குமே பிரச்சனை விருப்பமே இல்லை, இல்ல தீமை அனுபவிக்க எவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நீதிமானுக்கு வரும் துன்பமோ அநேகம் அநேகம். ஆனா இன்னைக்கு இங்க நீதிமானுக்கு துன்பம் வந்துட்டா சரி, இங்க இந்த நாட்டு இந்த நாட்கள் கிறிஸ்தவங்க பிச்சு போடுவாங்க இல்லையா? நீதிமானுக்கு வரும் துன்பமோ அநேகம். நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத. தேவன் கையில் இந்த நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவர்கள் எல்லாவற்றிலையும் யோபுதன் உதட்டினால் பாவம் செய்யவில்லை. எல்லாவற்றிலையும் யோபு செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு காலம் பாவம் செய்யவில்லை. இதுதான் மிகவும் முக்கியமான. என்னாலும் வாழ்க்கையில நடக்கட்டுக்கும், ஆனா தேவனுக்கு முன்பாக நீ பாவம் செய்யாது. செய்தியோ பிசாசு ஜெயித்திருவான். ஆகிய நான் உனக்கு வருகிற எந்த பிரச்சனைக்கும் கேள்வி கேட்காது, ஏன் 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 என்று சொல்லி நீ கேள்வி கேட்காது. யோபு 23 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 23 அதிகாரம். இப்ப நீங்க கேட்கறீங்க, இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு பிரச்சனை? என்னவோ ஏதோ தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு இது இருக்கிற ஒரு காரியம். ஏன் எனக்கு? ஆராதனைக்கு போகிறேன் ஆண்டவரே, ஜெபத்துக்கு போறேன் ஆண்டவரே, ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நீ சொல்றதுக்கு எல்லாவற்றுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஏன் எனக்கு ஏன்? இந்த யோபுடைய ஸ்டோரி அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது 23:8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையும் வாசிங்க.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் தான. 10 வசனத்தில் முதல் பகுதி என்ன தெரியுமா? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நீ அறிவாய் என்று சொல்லி வேதம் சொல்ல, எல்லாவற்றிலையும் அவர் அறிவார், அவர் அறிவார். யோபு கொண்டு இரட்டு ரூம்ல போட்ட மாதிரி இருந்திருக்கும் இந்த நாள் இல்லையா? அவருக்கு முன்னும் தெரியல பின்னும் தெரியல, எல்லாம் ஒன்றுக்கு பின்னாலும் ஒன்று வருது இல்லையா? எல்லாம் ஒன்றுக்கு பின்னாலும் ஒன்று வருது, சோதனையோ சோதனையோ அவனுக்கு. 23 அதிகாரத்தில் சொல்றார், எனக்கு முன்னுக்கு நிக்கிறான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் அவரை நான் காணல, பின்னுக்கு நிப்பாங்க பார்த்தா அங்கேயும் அவரை காணல, ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் அறிவார். இதை விட என்ன பதில் வேணும்? இதை விட என்ன பதில் வேணும்? அவர் எல்லாவற்றையும் அறிவார். உடைய வாழ்க்கையில நன்மையாக இருக்கிறதுக்கு, உடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கிறதுக்கு, உடைய வாழ்க்கையில அலைகள் மோதத்துக்கும், ஆனா ஒன்று, உன் தேவனுக்கு எல்லாம் தெரியும், இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். சில கிறிஸ்துவ 60 முன்பாக சில சொல்லியிருக்க நான் கேள்விப்பேன், ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா, என் ஆண்டவருக்கு காதே இல்லையா கேட்கறது, இப்படி பல காரியங்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? எல்லாம் நான் அறிவேன், நான் அறிவேன். உங்களுடைய பிரச்சனைக்கு பதில தேடாத, உன் பிரச்சனையை எப்படி ஜெயிக்கிறது என்பதை கேள்,
உன் பிரச்சனைக்கு பதில தேடாத, உன் பிரச்சனை நான் எப்படி ஜெயங்கொள்ள முடியும் சொல்லி அதை தேடு. பிசாசு ஜெயிக்க கூடாது, பிசாசு நீ முறியடிக்கணும், பிசாசு நீ துக்கத்துக்கு உட்படுத்தணும், பிசாசு நீ மேற்கொள்ளணும். அதுக்கு உடைய வாழ்க்கையில வருகிற எந்த காயமா இருந்தாலும் கேள்வி கேட்காத, தேவனிடத்தில் கேள்வி கேட்காத முன்னுக்கு நில், தேவனுக்கு முன்பாக நில். நீ உன் உத்தமத்தை விட்டு தளர்ந்து போகாத, உன் உத்தமத்தை விட்டு அகன்று போகாத, உன் உண்மையை விட்டு நீ அகன்று போகாத. பிரச்சனை ஓ தாங்க முடியலையா, தேவனுடைய சமூகத்துல இரு. யோபு சொன்னது போல கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். சொல்லு ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க இது தந்து என்னை ஆசீர்வதிச்சீங்க, அதற்காக ஸ்தோத்திரமப்பா. இதுவரைக்கும் நீர் இந்த காரியத்தினாலே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீங்க, அதனால ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு ஏன் இது போனது, இது ஏன் இப்படி நடக்கணும், இது ஏன் இப்படி செய்தார், இது ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லி கேள்வி கேட்டு விசுவாசுக்கு ஜெயத்தை கொடுக்காதீங்க, விசுவாசுக்கு ஜெயத்தை கொடுக்காதீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். தானியேல் மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு, தானியேல் மூன்றாவது அதிகாரம் முதலாவது பாட்ட யோபுன்ற சோதனையில நீங்க மறக்க கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கட்டர் எடுத்தார், கட்டர் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ரெண்டாவது யோபுடைய அந்த பிரச்சனை இல்லை, யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சொன்ன ஆண்டவிடத்தில் இருந்து நன்மை பெற்றனா தீமையை பெறக்கூடாது. இந்த வாசத்தை இந்த வார்த்தை உங்க உள்ளத்தில் எழுதிக்கொள்ள. முதலாவது கட்டர் கொடுத்தார், கட்டர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அவரிடத்திலே நன்மை பெற்றனா தீமையை பெறக்கூடாது, எதை எழுதிக்கொள்ள. தானியேல் மூன்றாவது அதிகாரம் அதிலே பன்னிரண்டுல இருந்து பதினெட்டு வரை, பன்னிரண்டு வாசிக்கு நான் சொல்றேன்.
பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபங்கொண்டு சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்கால நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீக்கலாகி விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள்.
அடுத்த முதல் யோபுடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அது ஒரு குடும்பஸ்தவன், அவருடைய பிள்ளைகள், அவருடைய இருந்த சொத்துக்கள், அந்த காரியத்திலே விசாசம் அவங்களை சோதிக்கிற பொழுது ஜெயங்கொண்டா. இது பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பிரச்சனை, அரசாங்கத்திற்குரிய ஒரு பிரச்சனை, அதிகாரிகளுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பிரச்சனை. இங்க என்ன நடக்குதுன்னு நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை செய்து வைத்துட்டு, இந்த நேரத்துல இத்தனையாவது நாள்ல இத்தனை நேரத்துல மணி அடிக்கும் எக்காலம் ஒதுக்கணும், எல்லாரும் என்ன செய்யணும், அந்த சிலையை தாழ விழுந்து என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும். இது ராஜாவுடைய கட்டளை, இதை எவரும் தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த நாள் வந்துட்டது, அந்த நேரம் வந்துட்டது. இது ரெண்டாம் தடவை நடக்கிற காரியம், முதல் தடவையான ஒரு காரியத்துல அவங்க குழந்தை இங்க நடக்குது, முதல் தடவை ஒரு முறை நடந்து முடிஞ்சது, ரெண்டாம் தடவை ராஜாவத்துல கொண்டு வச்சு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க செய்ய அவருக்கு நல்லா விளங்கப்படுத்தப்படுது என்ன தெரியுமா, நீங்க எக்காலங்கள் ஊதப்படுகிற பொழுது இந்த சிலையை நீங்க வணங்கலன்னு சொல்லி சொன்னா உங்களை எரிகிற அக்னிக்குள்ள போடப்படுகிறீங்க.
இந்த சோதனையின் மத்தியில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, சகல சகல தேசமும் விழுந்து பணிந்து அந்த சிலையை வணங்குற பொழுது மூன்று பேர் மாத்திரம் எழுமி நிக்கிறாங்க இல்லையா, கல்லுக்கள் போல இல்லையா. என்னை தவிர உனக்கு வேறு ஆண்டவன் இருக்கக்கூடாது, என்னுடைய மகிமை என்னுடைய ஜனத்தை நான் வேறொன்றுக்கும் கொடேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதை பணிந்து கொள்ளவே மாட்டோம், இதை நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம் ராஜாவே, இதை நாங்க செய்ய மாட்டோம். அதுக்கு அர்த்தம், அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை சொல்றோம் தெரியும், அப்படித்தான் அப்படித்தான் ஒரு வேளை என்னுடைய ஆண்டவர் என்னை இந்த எரிகிற அக்கினியில இருந்து காப்பாற்றாம போனார், விடுவிக்காமல் போனார், நாங்கள் இதைக்கு ஆராதனை செய்கிறது அல்ல. இதான் எனக்கு பிடிச்சு கொண்ட அந்த சம்பவத்தில், ஒட்டுமொத்தமான இந்த சம்பவத்தில் பிடிச்சு கொண்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா,
தேவன் என்னை ஆசீர்வதித்தான் தான் தேவன் என்று சொல்லி பார்க்கிற மனம் அவனுக்கு இருக்கிறது. தேவன் என்னுடைய ஜெபத்துக்கும் என்னுடைய வேண்டுதலுக்கும் பதில் கொடுத்தான் தான் இவர் ஆண்டவர் என்ற தன்மை அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, ராஜாவே இவைகளை குறித்து உங்களுக்கு நாம விளக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஆனால் தேவன் எங்களை தப்பு வைப்பார். யாரு, தெய்வம் எங்களை தப்பு வைப்பார். அவர் தப்புவிக்காமல் போனார், அவர் எங்களை விடுவிக்காமல் போனார். இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை நீக்கலாக்கினாரோ ஆக்கலை, இந்த காரியத்தில் இருந்து எங்களுக்கு தேவன் நன்மை செய்தாரோ இல்லையோ, ஆனா இதுக்கு நாங்க கீழ்படிய மாட்டோம், இதை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிறது. என்ன அருமையான வார்த்தைகள் இல்லையா. இன்னைக்கு நாம என்ன செய்யணும், எல்லாம் சரி எல்லாம் நல்லது என்று சொல்லி ஏதோ நம்மளே நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமா இல்லைன்னு சொல்லிச்சுனா இந்த காரியத்தில் நாம் கொஞ்சமும் வளைய முடியாது. இது தேவனுடைய காரியம், இதில் நாம் எதுவும் கொஞ்சமும் நெளிந்து கொடுக்க முடியாது, இது தேவனுடைய காரியம், நான் எப்படி நடந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பிரச்சனையிலே நாம் ஜெயம் எடுக்கிறோமா இல்லைன்னு சொல்லிச்சுனா சத்துரு ஜெயங்கொள்ள விடுகிறோமா, சத்துருவை ஜெயம் எடுக்க விடுகிறோமா, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. மரணத்துக்கு முன்பாகவும் அவர்கள் மனம் மாறவில்லை, மரணத்தின் தருவாயிலையும் அவர்கள் மனம் மாறவில்லை இல்லையா. அப்படி அவங்க நின்றதுனால அந்த தேசமே தேவனுக்குள்ள வந்துட்டு இல்லையா. இன்னைக்கு தேசம் மர வேண்டாம், உன்னுடைய சாட்சி நிமித்தம் என்னுடைய சாட்சி நிமித்தம், உன்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம், உன்னோடு பழகிறவங்க வந்தாலே மேன்மையானது இல்லையா. உன்னுடைய சாட்சி இவன் இவன் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம பழகிறவங்க எல்லாரும் எல்லாருக்கும் நான் கிறிஸ்தவன் தானான்னு சொல்லி தெரியுமா, இது மிகப்பெரிய ஒரு காரியம். நீங்க பழகிற எல்லாருக்கும் நீங்க கிறிஸ்தவன் தானான்னு சொல்லி தெரியுமா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா, நீங்க நீங்க பழகிற எல்லாருக்கும் நீ கிறிஸ்தவன் சொல்லி தெரியுமா, சிலருக்கு தெரியவே தெரியாது இல்லையா, கிறிஸ்தவனான்னு சொல்லி இவர் கிறிஸ்தவன் சொல்லி தெரியாது இல்லையா. கிறிஸ்தவன் சொல்லி நாம தெரியாம அவனுக்கு தெரியாம எப்படி நாம நிலநீப்பது அவனுக்கு முன்பாக. சாத்ராக் அவ்வளவு தேசத்து அதிகாரிகளும் எதிர்த்து நிற்க இறங்கி எதிர்த்து நின்றாங்க, என்ன தெரியுமா, நாம இதை செய்ய மாட்டோம், நாம வரமாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க சும்மா பக்கத்துல தானே, அதுக்குள்ள டக்கண்டு போயிட்டு இப்படி வர்றது அங்க செய்துட்டு என்ன இது. சில பேர் அதை விட என்ன மறுமையான விளக்கம் எல்லாம் கொடுப்பாங்க, என்ன அவங்களை எப்படி வெறுக்கிறது, நீ நீ சொல்றதுல நியாயம் இருக்குது, அவன் உன்னை வெறுக்காதபடிக்கு நீ ஏதாவது செய், ஆனா தேவன் உன்னை வெறுக்காதபடிக்கு பாதுகாப்பு. அவன் வெறுக்கிறான்னு சொல்லி நாம அவனுக்கு சரியாக நிக்கிறதுக்கு நாம ட்ரை பண்றோம் எல்லா காரியத்திலையும் இல்லையா, சொந்தம் பந்தம் சகல ரீதியிலையும். ஒருவர் சொன்னார் இல்லையா, சொந்தம் ஒரு எல்லை வரைக்கும் தான் இல்லையா, ஒரு எல்லை வரைக்கும் தான் சொந்தமே இல்லையா, அங்கால என்ன ஐயா, அங்கால ஒன்றுமே தெரியாது ஒருத்தனுக்கு இல்ல. அது அவ வர்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக தங்கடி கிறிஸ்தவத்தை என்ன செய்யறாங்க, சரிப்படுத்திக் கொள்றாங்க. எல்லாட்டும் வேதத்தை சரிப்படுத்திக் கொள்றாங்கன்னு சொல்லலாம் இல்ல. ஆனா தேவன் உன்னை வெறுக்காத படிக்கு உன்னை பாதுகாத்து. நீ ஒரு மனுஷன் உன்னை வெறுக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா அவன் ஆண்டவர் வெறுத்தா வெறுத்ததுதான். ஆண்டவர் வெறுத்துதான் உன்னா வாண்டி பண்ணி போடுவேன், உன்னை நான் என்ன செய்வேன், வாண்டி பண்ணி போடுவேன். அதுல கவனமா இருங்க, பிசாசு ஜெயமடிக்க கூடாது. இன்னைக்கு நாம நாலு பேருக்கு அவன் என்ன செய்யறோம், பிசாசு சிரிக்க வைக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நாலு பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நாம என்ன செய்யறோம், தேவனுடைய சமூகத்துல பிசாசு தைரியமா போய் சொல்லுவான், எங்க பாருயா. அதுக்கு பிறகு அவன் போய் சொல்லுவான், இந்த பாரு ஆண்டவரே கையிடும், வேலையை எடுத்து போடும், கையிடும், நான் பாக்குற ஒரு பார்வை என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவனத்துக்கு உத்தமத்துல இருக்கான், எது வரைக்கும் அவன் போறான்னு சொல்லி பாப்பா ஆண்டவரே, விடுமன்னு ஆண்டவர் சொல்றா. சரி சரியப்பா, ஆனா நல்ல ஒரு ஆண்டவர் என்ன தெரியுமா, எங்க நீங்க பார்த்தாங்க பிசாசுடைய கையில ஒருத்தனை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் வேண்டிக் கொண்டு அவனுடைய ஜீவனை மாத்திரம் விட்டுடு, நீ சாகாத படிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்ற, அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ விட்டுடு. எங்க நீங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்க, புதிய பாடு சரி பழைய அவனுடைய ஜீவனை மாத்திரம் விட்டுட்டப்பா, மட்டும் படி பாத்துக்கோ, நான் திருப்பி சரிப்படுத்திடுவேன் இல்லையா, நீ சோதிச்சுட்டு போ இல்லையா. நாம என்ன செய்கிறோம், நண்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்லை, இங்க இல்ல லண்டன்ல இல்ல எல்லாம் பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்லை, அவர் இந்த பல நாள் நண்பர் போகாட்டிக்கு அவங்க செத்துருவாங்க பாருங்க, போகாட்டிக்கு அவங்களுக்கு பிறகு வராட்டிக்கு, ஆனா ஆண்டவரை விட்டு நீ தூர போகாத படிக்க பாதுகாத்துக்கணும், பிசாசு ஜெயங்கொள்ளாத படிக்க பாதுகாத்துக்கணும், பிசாசு சிரிக்காத படிக்க பாதுகாத்துக்கணும். என்ன வாது செய்யணும், சரி சரி ஓகே ஓகே, சில பேர் இருக்காங்க ஒழிச்சு போறவங்க இதெல்லாம் சொல்லலாம், சரி கட்டணம் முடிக்கிறேன், ஒழிச்சு போறோம், ஒழிச்சு போயிட்டு ஒழிச்சே வந்துருந்துருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நடக்குது, எங்க பிறகு போயிட்டு வந்தீங்க, சும்மா போனோம், அங்க போன இங்க போனோம், பிறகு அது அங்க போய் அங்க இருந்து அந்த பேப்பருக்கு போய் அது அந்த பேப்பருக்கு போய் அது அந்த புத்தகத்துக்கு போய் எல்லாம் சேர்த்து வந்து கடைசியில முட்டி மோடி இருக்கும், என்ன பிறகு செய்தீங்க, ஐயோ சும்மா தான் போனேன், ஐயா சிரிக்கிறான் இல்லையா, விசாசு சிரிக்கிறான் அது ஒன்று, ஊர் சிரிக்கிறது அது ஒன்று, எல்லாமே சிரிக்குது, என்ன நீ செய்த பிள்ளையிலதான் இல்லையா. ஆகவே என்ன, பிசாசு ஜெயங்கொள்ள விடாதீங்க, இதுதான் இன்னைக்கு நான் வலியுறுத்தி சொல்ற காரியம். உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் உன்னை ஜெயித்தாலும் பரவாயில்ல, பிசாசு ஜெயங்கொள்ள விடாத. உன் பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை கதையில ஜெயித்தானோ அடிச்சு ஜெயித்தானோ உதச்சி ஜெயித்தானோ எல்லாத்துக்கும் விடு, ஆனா பிசாசு ஜெயங்கொள்ள விடாத. சின்ன இடத்துல தவறிட்டாலும் பிசாசுக்கு எலும்பு கிடைச்ச மாதிரி இல்லையா, நாய்க்கு எலும்பு கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன லீக் கிடைச்ச. இன்னைக்கு நான் யோசிச்சேன், ஆண்டவரே பிசாசு நம்மளை பந்தாடுறானா இல்லாட்டா நாம அவனை பந்தாடுறமா, என்ன ஆண்டவரே ஒன்று ஆண்டவர்த்தினா நீதான் அவனை பந்தாடணும்னு சொல்லி நான் கேட்கிறேன், அவன் எங்களை பந்தாடுறானா இல்ல உங்களை அவன் பந்தாடுறானா. யோபு சொன்னா பந்தாடினா நான் தான் ஆடுவேன், நீ எல்லாம் ஆடல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பந்தாடுறியா, நான் தான் ஆடுவேன், நீ ஒருத்தனும் ஒன்னு செய்யறதுன்னு சொல்லி விட்டாங்க. பாருங்க தேசம் தேவனுக்குள்ள வந்துச்சு. யோபுடைய அந்த அதிகாரத்துல கடைசி பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நீ இழந்தா இழந்துட்டு போ, எனக்கு அதுக்கெல்லாம் நிக்குது, இழந்தா இழந்துட்டு போ, ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பா, அவர் தானே அதையும் கொடுத்தார், உனக்கு இன்னும் கொடுக்காமல போற, ஆனா பிசாசு ஜெயங்கொள்ள விடாது. இன்னும் ஒரு சம்பவம் நான் சொல்லிட்டு அப்படியே பவுல் சுவிசேஷன் சொல்லிக் கொண்டிருக்க பொழுது, நான் அப்படி சொல்லிட்டு முடிச்சேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷன் சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது என்ன செய்தாங்க தெரியுமா, அவனை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டான். இது மாத்திரமில்ல, அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், அவன் அநேக பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறான், மரணமோ சாவோ அதோ இதோன்னு சொல்லி புலம்புறான் அவரிடத்துல வந்து. ஆனா அவன கொண்டு போய் ஜெயில போட்டுட்டான். இவன் வழி என்று சுவிசேஷம் அறிவிக்கிறான். இயேசுவை குறித்து கூட சொல்றான், இது நம்மட பிழைப்புக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஜெயில கொண்டே போட்டுட்டாங்க. ஜெயில கொண்டே போட்டு கட்டி போட்ட உடனே இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, நல்லா பாட்டு படிச்சு ஆராதிச்சாங்க. நல்லா பாட்டு படிச்சு ஆராதிச்சாங்க, தேவனை ஆராதிச்சாங்க. ஆராதிக்கிற பொழுது கிட்டுகிட்ட ஒரு அதிர்ச்சி என்று அதிர்ச்சி பாருங்க, சங்கிலி எல்லாம் ஆவுண்டிச்சு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவங்கட சங்கிலி மாத்திரம் அவர் இல்ல, அங்க இருந்தவங்க எல்லாருடைய சங்கிலிகளும் ஆவுண்டிச்சான். இதுதான் ஆச்சரியம். அதுக்கு அடையப்பா அவன் தான் நீதிமான் ஆச்சு, அவனே அவனே ஆண்டவர் சொன்னா நான் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்கிறோம்ப்பா, பைய வைக்கிறோம் பாரு, அதனால இருக்கிற எல்லாருக்கும் அவனோன் அவுண்டிச்சுது அவுண்டிச்சுது. எல்லாம் முடிஞ்சு பார்த்தா இந்த வேலைக்காரன் நித்திர தூங்கி, அவன் நித்திர தூங்கிட்டான். வேலைக்காரன் வேலைக்காரர்கள் நித்திர தூங்குறதுனால நடக்கிற காரியங்கள் ஏறாங்க. நித்திர தூங்கின உடனே எழும்பி பார்த்தா எல்லா கதவுகளும் திறந்து சங்கிலி ஆட்களை காணல, இருட்டு. இந்த வேலைக்காரன் என்ன செய்யுது, நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லி டக்கன் போயிருந்தேன். அப்போ சிலர் 16 அதிகாரத்தில் அது இருக்கு. இவன் என்ன செய்யணும், வேலைக்காரன் ஓடி போய் தன்னை கொலை செய்யறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். ஏன் தெரியுமா, மேல் அதிகாரிகள் வந்து இதுதான் புரியும் நடக்க போறது, நல்ல ஞானமுள்ள புத்தி உள்ள மனுஷன் இல்லையா, முதல்ல அடியில் அடிச்சு உதையெல்லாம் வேண்டாத படிக்க உடனே நானே செத்துறேன் இல்லையா, போய் அவன் தானே கொலை செய்யறதுக்கு அவன். அப்பதான் பவுல் சொன்னான், ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நாங்க என்ன கல்லர்களா ஓடி போறது இருக்கு, அவங்க என்ன எங்களை என்ன நினைச்சீங்க, நாங்க நீதிமான்கள், நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்க என்ன கதவை திறந்துறோம்னு ஓடி போறதுக்கும் ஓடி வர்றதுக்கு நாம என்ன கல்லர்களா. நாங்க இங்கதான் இருக்கிறோம், நீ ஒன்று உனக்கு செய்து கொண்டாத என்று சொல்லி அவனை திருத்தி பத்தினாங்க. இதுல என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா, வெளியில சுவிசேஷம் அறிவிக்கிறான்னு சொல்லி கொண்டே உள்ளுக்கு போனான். உள்ளுக்கு என்ன நடந்துச்சுன்னா, காவல்காரன் அவன குடும்பம் எல்லாம் சேர்ந்து ரசிக்கப்பட்டு என்ன நடந்துச்சு, ஞானஸ்தானமும் எடுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு அதிகாரிகள் என்ன, இவங்க யார் ரோமர்கள் சொல்லி இவங்க யார் கண்டுபிடிச்சிட்டு அவங்க மெதுவாக வெளியே போறதுக்கு வெளியில போங்கன்னு சொல்லி அவங்க பிரபலம். பவுல் நல்ல ஞானவான் இல்லையா, அவன் நல்ல பாட்டு படிச்சவன் தானே, இங்க வாங்க 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 இதெல்லாம் சரி வராது, ரோட்ல வச்சு எங்களை பிடிக்கிறீங்க, வந்து இங்க நின்று கொண்டு எங்களை மெதுவா வெளியே போய் சொல்றது எல்லாம் வா இங்கன்னு சொல்லி அது அப்படியே ஸ்டோரி போகுது. அதை நிறுத்துல என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, கட்டிக்கல் அவளும் படியாக ஜெயங்கள், பிசாசு போட்டிருக்க கட்டுக்கள் அவளும். இது முதல்ல பார்த்தது குடும்பத்துக்குரிய ஒரு சோதனை, அதுக்கு பிறகு பார்த்தது பொய்க்குரிய சோதனை, இப்ப இதுக்கு இந்த நடந்த காரியம் ஊழியத்தினுடைய சோதனை. சரியா, ஊழியக்காரன் ஊழியக்காரனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்ல போனத்துல பிரச்சனை இல்லையா, அவன் சொன்னா அவன் அவன் எல்லாத்துக்கும் ஜெயிலுக்கு கொண்டு போட்டாங்க இல்லையா, பாடினா ஒரு பாட்டு இல்லையா, குதிச்சாரத்துல என்ன குதிச்சான தெரியா, கட்டி காலிலே தொங்க போட்டான்னு சொல்லி அவன் சொல்லி குதிச்சான எனக்கு தெரியாது, நான் கற்பனை பண்ணி கொடுறேன். அவன் என்ன செய்யான்னு சொல்லி பாட்டு போட்டு ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு, விடுதலை. துதி அநேக பிரச்சனைகளுக்கு பதில், நீங்க நல்லா பிழைக்கிறீங்க, துதி அநேக பிரச்சனைகளுக்கு பதில். எரிகோ மதில் உடைச்சது என்ன, கத்தியும் குதிரையுமா, கத்தி குதிரை வண்டில் அப்ப விடுச்சு நான் உடைச்சது இல்ல, ஆரம்பிச்சாங்க எரிகோ மதில் என்ன செஞ்சிச்சு உடைஞ்சிச்சு. பவுனுடைய கட்டுக்களை என்ன அறுத்து, பெரிய சீசர்கள் எல்லாம் ஓடி வந்து பெரிய வழியில பெரிய அட்டவாசம் பண்ணி இன்னைக்கு நடக்கிற உண்ணாவிரதங்கள் இன்னைக்கு நடக்கிற பெரிய ப்ரொடெஸ்ட் மீட்டிங்கள் எல்லாம் வழியில வச்சு வச்சு அப்படியே கொண்டு வந்தாங்க இல்ல. என்ன நடந்தது, பாடினாங்க ஒரு பாட்டு இல்லையா, சங்கீதக்காரரை அவருக்கு நடந்த எல்லா பிரச்சனையிலும் அவர் பாட்டு தான் பாடுறது அவருக்கு வேலை. சங்கீதக்காரன் 150 அதிகாரத்தில் என்ன, எல்லாம் பாட்டு பிரச்சனை மத்தியில தான், எங்கெல்லாம் பிரச்சனை அங்க ஒரு பாட்டு எழுதிடுவாரு இல்லையா. நீங்க பாட்டு எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க பாட்டு எழுதி படிக்கிறனாலும் படியுங்க, ஆனா சரியான நேரத்துல தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வருகிற நேரத்துல துதி, மற்ற நேரத்துல துதிக்காம விட்டாங்க, பிரச்சனை வர்ற நேரத்துல துதி. ஏன் தெரியுமா, அப்பொழுதுதான் உன் பிரச்சனையிலிருந்து உனக்கு வெற்றி, அப்பொழுதுதான் பிசாசு என்ன செய்வான், தோற்கடிக்கப்படுவான். பிசாசு என்ன செய்வான், ஆடி போவான். எப்பொழுது, துதிக்கிற பொழுது, தேவனை கொண்டாடுகிற பொழுது, அவரை மகிழ்ந்து பாடுகிற பொழுது இல்லையா, துதிக்கவும் வந்து நின்று கொண்டு பிரச்சனையே நினைச்சு கொண்டிருந்தா உனக்கு விடுதலை கிடைக்க, விடுதலை கிடைக்கும். நீ வந்த இடத்துல உனக்கு விடுதல் தேவை,
மனம் திறக்கப்படும். நல்லா துதி. மற்றவன் என்ன நினைக்கிறானோ என்னவோ, மற்றவனுடைய கட்டு அவ்வளத்தக்கனியா நீ துதி. அந்த நினைக்கிற கட்டு, மற்றவர்கள் ஒரு மாதிரி நினைக்கிற கட்டு இருக்கு பாருங்க, அந்த கட்டு உடையத்தக்கனியா நீ துதி. நீ துதிக்கிறதுல பக்கத்துல இருக்க விழுந்தளம் அப்பதான் அவனுக்கு நாளைக்கு அறிவு வரும். இது இது டேஞ்சரான கேசுகள் இங்க இருக்குது. நீயும் வெக்கமா இருந்து அவரும் வெக்கமா இருந்து கட்டை அவளும் கட்டை அவளும் எங்க அவள் இருக்கு இல்லையா? நீங்க துதிக்கிற துதியில பக்கத்துல இருக்கிறவங்க பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் இல்லையா? இன்னைக்கு வல்லமையாக பாவிக்கப்படுகிற தேவ ஊழியர்கள் செய்யற காரியம் என்ன? துதி துதி. எந்த பிரசன்னம் இறங்கினாலும் இடையில ஒரு துதி ஒன்று போடாட்டி அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. தாய்நாட் பொங்க ரெண்டு பேரை வச்சிருக்கேன், பாடிங்கனா அவங்க பாடிப்பாங்க, ஓஹோ இல்லைன்னா பாட்டுக்கு ஆட்டம் போடுவாங்க. பெனியின் ரெண்டு பேரை வச்சிருக்கேன், பழிங்க பாட்டுன்னா அவங்க படிப்பாங்க பாட்டு. பாஸ்டர் கிறிஸ்டன் சொல்லி இப்ப வந்து வல்லமையாக பாவிக்கப்படுகிறார். பாஸ்டர் பெனியின் விட வல்லமையாக பாவிக்கப்படுகிறார். அவன் ஹீலிங் ஸ்கூல் ஒன்று வச்சிருக்காங்க, எல்லா கால்கட்ட இல்ல ஒன்று எல்லாம் கொண்டு வந்து பள்ளிக்கூடம் ஒன்று வச்சிருக்காங்க. எவரும் போய் ஹீலிங் செய்யலாம், நீங்க வந்துட்டு எல்லாரும் அர்த்தமாயின் வச்சுட்டு போங்க அங்க. ஆனா போறதுக்கு முதல்ல இங்க இருக்கிற எல்லாத்தையும் கட்டையில அவுழ்த்துட்டு போயிருக்கு. அங்க போய் ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யாமல் இங்க முதல்ல செஞ்சுட்டு போங்க இல்லையா? ஹீலிங் மினிஸ்ட்ரி இங்க செஞ்சுட்டு அங்க போங்க. அங்க பாஸ்டர் கிறிஸ்ட் என்ன செய்யறாரு? பழியா பாட்டு. அந்த எந்த அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யறவங்களை கூட பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லா போஷிப் பண்ண தெரியும். குரலை குறிச்சு அவனுக்கு உரைக்கணும்னா கொஞ்சம் பேரை பின்னுக்கு முன்னுக்கு வச்சுட்டு கொஞ்சம் பாட்டு படிப்பாங்க. பிரசன்னம் வரும் இல்லையா? அபிஷேகம் ஊத்தணும் இல்லையா? ஒட்டைக்கும் இல்லையா? பிசாசு பரப்பா விட்டது இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஊழியத்தில் கட்டுக்கு நவழுத்தக்கனியாக பிசாசு கண்ணீர் விடத்தக்கனியாக நீ ஜெயங்கொள்ள, நீ ஜெயங்கொள்ள. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பிசாசு உன்னை பந்தாட விடாது. பிசாசுடைய கை உன் வாழ்க்கையில கரத்து வைக்க விடாது. உங்க கரத்து உனக்குத்தான் இந்த வேதத்தை தந்து, உனக்குத்தான் வசனங்கள், உனக்குத்தான் இவ்வளவு காரியம் கொடுக்கப்பட்டும் இன்றைக்கு நாம திரும்பவும் திரும்பவும் தவறு விடுகிறோமே. எங்க பிசாசுக்கு ஜெயிக்கிற பொழுது சரியான ஜெயம் கொள்ளுகிற சரியான விதத்துல ஜெயம் கொள்ள கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பிசாச கடிஞ்சு கொள்ளுச்சுன்னா எல்லாரும் கடிஞ்சு கொள்றோம் இல்லையா? கத்தி அப்போ வார்டு எல்லாம் கடிஞ்சு கொள்றோம் இல்லையா? ஆனா சரியான விதத்துல நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஏசு நாம சொன்னா பிசாசு ஓடுது, அது சரி, அது சரி. ஆனா உன்னுடைய காரியத்தில் உன்னு வாழ்க்கையில் பிசாசு வெண்டு விடாத படிச்சு பாதுகாப்பு. இன்னைக்கு நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? மற்றவருடைய வாழ்க்கையில பிசாசு கை வைத்து விடாத படிக்க கவனங்கள் கூட நமக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை எவ்வளவுக்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதுல நாம மறந்து விடுகிறோம் இல்லையா? ஆனா பிசாசு ஜெயம் கொள்ளுகிறான் பாருங்க. பிசாசு என்ன செய்யறான்? ஜெயம் கொள்ளுகிறான். அதான் அவர் பாட்டு படிச்ச, சத்தமா துதிப்போ சாத்தான ஜெயிப்போ இயேசுவின் நாமத்தினால். சத்தமா பிசாசு துரத்தை கட்டுக்கொள்ளு. இரகசியம் சொல்லாது, இரகசியமா பிசாசே போன்னு சொல்லிச்சுன்னா அது கேட்க எனக்கு காது கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்ல. பிசாசு சத்தமா நீ வர்றன்னு சொன்னா பிசாசு பறக்கணும். இந்தியாவில சில ஊழியக்காரங்க பிசாசு பிடிச்சவங்கள, பிசாசு பிடிச்சவங்கள இந்த ஆள்கிட்ட கூட்டிட்டு போங்க சொன்னா பிசாசு கேட்டல இருந்து கத்துமா, அவங்க வீடு வீடு போய் சேரும். ஜீவானந்தம் பிசாசு தரத்திற்கு நல்ல ஆக்கள் இல்லை. பிசாசு ஜீவானந்தம் பிசாசு இங்க கதருமாம் இல்லையா? ஒன்னட்டையும் வந்தான் இருக்கு, என்னட்டையும் வந்தான் இருக்கு. ஏன் கத்த போக கூடாது? பிசாச முறியடி, பிசாசுடைய தந்திரங்களை முறியடி, பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே போடுகிற எல்லாவற்றையும் முறியடிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்திருப்போம் அதேவுடைய சமூகத்திலே. ஹாலலூயா, ஹாலலூயா.